தேவ விரோதிகளாக நாம் இருக்கிறோம்னு வேதம் சொல்லுது. திருமணத்தை திருமணமா பார்க்க அந்த இதயத்தால முடியாது. சுயநலத்துக்காக பார்க்கும், சரீர இச்சைக்காக பார்க்கும். ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சொல்லிட்டேன் இல்லையா? கால் கட்டு போட்டு வைக்கணும், ஹோட்டலில் சாப்பிட்டு அவன் வயிற்று கட்டுக்க கூடாது, அதனால வேலைக்காரி மாதிரி சமைச்சு போடுறதுக்கு தண்டத்துக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்குன்னு ஒருத்தர் வேணும். இதுக்கு தான் பார்க்குறது, அப்படிதான் பார்த்து கட்டி வைக்கிறது. இல்லாட்டி இன்னும் சுயநல காரணங்கள் நிறைய இருக்கு. இனி அதுவும் வீட்டில இருந்து பிறந்தவள் வீட்டிலிருந்து விரட்டப்பட வேண்டியவள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது இருக்கக்கூடாது. தொடர்ந்து நமக்கு பாரம் அப்படிங்கிறக்கா கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது. இந்த மாதிரி காரணங்களை பார்த்து தான் திருமணத்தையே மனுஷனால பார்க்க முடியுதே தவிர அதை சுத்தமா பரிசுத்தமா பார்க்க அவனால் முடியுமா? முடியாது. அவன் இருதயம் அப்படி இருக்குது, அதனாலதான் அவனால பார்க்க முடியாது. திருமணத்தையே கெடுத்து வச்சிருக்கிறான், பாவம் கெடுத்து வச்சு குடும்ப வாழ்க்கை ஒழுங்கா இருக்க முடியாதபடி அந்த பாவம் அதை சீரழுத்தி வச்சிரு. புள்ள வளர்ப்பு ஒழுங்கா இருக்க முடியாது, அவங்களுக்கு பிள்ளையே வளர்க்க தெரியாது. நம்ம ஊர்ல பிள்ளைகளையே ஒழுங்காவே வளர்க்கல, முடியாதபடி அமைச்சு வச்சிரு. அது மட்டும் இல்ல, இந்த பாவம் நாடுகள் பூரா விதவிதமான நாடுகள்ல விதவிதமான காரியங்களை செஞ்சு மோசமா இருக்கு. இப்ப நம்ம ஊருக்கும் மேல் நாட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம். மேல் நாடுன்னா இது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, நான் வந்துட்டு இருக்கேன், நான் எங்க இருந்து வரணும், அந்த மாதிரி நாடுகளுக்கும் நாம ஊருக்கும் வித்தியாசம். என்ன வித்தியாசம் நல்லா கேட்டுங்க. நாம ஊர் வந்து இந்த சிலை வழிபாடுகளால சீரழிஞ்சவன், அவங்களுக்கு அது இல்லை. சிலை வழிபாடு வர்ற நேரம் ரொம்ப மோசமானது அதோடு சேர்ந்து வரும்னு தான் ஆண்டவர் இஸ்ரவேல போத்து அடி அடின்னு அடிச்சார். சில வழிபாடு இருக்கிற நாடுகள் எல்லாம் ரொம்ப மோசமா தான் இருக்கும். ஆப்பிரிக்காவை எடுத்து பாருங்க, என்ன பஞ்சத்துல சாகுறான், மழை இல்லாம பஞ்சத்துல சாகுறவன் கோடிக்கணக்கில் ஒவ்வொரு வருஷம், எய்ட்ஸ்ல சாகுறான். நம்ம ஊர்ல இதே மாதிரி சாகுறதெல்லாம் நிறைய இருக்கு. இந்த மாதிரி சில வழிபாடு உள்ள ஊர்கள்லாம் ரொம்ப மோசமா ஒரு சபிக்கப்பட்ட மாதிரி இருக்கிறது. காரணம் அது ரொம்ப பயங்கரமான பாவம்னு ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம ஊர்ல இந்த சில வழிபாட்டோட சேர்ந்து வந்த அசிங்கம் என்ன தெரியுமா? பெண்ணுகளை பொட்டு கட்டி கோயிலுக்கு கொடுத்தது தேவதாசிகள். பெரிய அசிங்கம்லாம் இங்க உள்ள இங்க செஞ்சிட்டு இருப்பாங்க, பண்பாடா அது, இதுக்கு பேரா பண்பாடு, அசிங்கம். மேல் நாட்டுலாம் காஸ்பல் சுவிசேஷம் வெள்ளனையே வந்ததுனால ரொம்ப இதை இல்லாமக்கிடுச்சு, ரொம்ப இதை இல்லாமக்கி. அப்ப நம்ம பண்பாடு ரொம்ப புற வழிபாட்டில இருந்து வாரதுனால இன்னும் ரொம்ப திருமணத்தை மோசமாக்கி இருக்குது, குடும்ப வாழ்க்கையெல்லாம் ரொம்ப மோசமாக்கி இருக்கு. இப்ப எங்க ஊர்ல எல்லாம் எப்பனாவது சட்ட ரீதியா திருமணம் பண்ணி இன்னொன்னு பண்ணா தொலைஞ்சான். நம்ம ஊர்ல ஒண்ணுமே சொல்ல மாட்டமே, சட்டம் ஒரு பக்கம் ஹாயா உட்கார்ந்துருக்கும் பேசுறதுக்காக, இந்த பக்கம் என்ன வேணாலும் செஞ்சிட்டு இருக்கும், யாரும் கண்டுக்க கூடாது. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சபிக்கப்பட்டவங்க. அப்ப நம்ம பண்பாடு ரொம்ப மோசம், ரொம்ப மோசமா இருக்கு. அதனாலதான் நம்ம கிறிஸ்தவர்கள் கூட பெரும்பாலானவங்க இயேசு சிலையை தான் வச்சிருக்கிறாங்களே தவிர வாழ்க்கை மாறவே இல்லை. பத்து கட்டளைகளை சுத்தமா கடைபிடிக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களா? எங்க கடைபிடிக்கிறோம் நமக்கு முதல்ல அது என்னன்னே தெரியாது. தெரியுமா பத்து கட்டளைகள் என்னன்னு? தெரியுமா பத்து கட்டளைகள் சொல்லுது குடும்ப வாழ்க்கையை. நாம அதுபடி வாழவே முடியாம நாம எல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம். ஜோசியம் பாக்குற கிறிஸ்தவன் இருக்கிறான் யா, ஜாதி சர்ச்சு. ஏன் கல்யாணம்னு வந்தா யார வேணாலும் கட்டிக்கிறது, பெண்ணா தெரிஞ்சா போதும், ஆணா தெரிஞ்சா போதும், விசுவாசம் இல்லாதவங்க எல்லாம் கட்டிக்கிறது. குடும்ப வாழ்க்கை ஒழுங்காவே இருக்காது. புள்ள வளர்ப்பா மோசம், புள்ள வளர்ப்பா ஆக மோசம், ரொம்ப மோசமா இருந்துட்டு வருது. குடும்பங்கள் சீரழிஞ்சு போயிருக்கு. எப்படி விடுதலை வரும் கேட்டுப்பா, யோசிக்கணும். அதுக்கு பதில் சொல்லாம போயிட முடியாது. விடுதலை எப்படி கிடைக்கும்? புதிய ஏற்பாட்டில் தான் அதுக்கு பதில். மாதியாமம் பார்த்தோம். நம்ம ஓடி வரணும் புதிய ஏற்பாட்டுக்கு, ரொம்ப தொலைவு போய். இந்த புதிய ஏற்பாட்டுல தான் இதுக்கு பதிலே கிடைக்கும். புதிய ஏற்பாட்டுல வந்து குடும்பத்துக்கான ஆலோசனையே பவுல் கொடுக்கிறார். அதை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. எபேசியர் 5வது அதிகாரம், எபேசியர் 5வது அதிகாரம், எபேசியர் 5வது அதிகாரம் வாசிக்கிறதுக்கு முந்தி அதுக்கு அடுத்தது வந்து பிலிப்பியர், பிலிப்பியருக்கு அடுத்தது கொலோசேயர், கொலோசேயர் 3வது அதிகாரத்தை திருப்பிங்க. எபேசியர் 5வது அதிகாரத்துல ஒரு விரல் இருக்கட்டும், இன்னொரு விரல் கொலோசேயர் 3வது அதிகாரத்துல பாருங்க. 3வது அதிகாரம் 18-19 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அந்த 2 வசனங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலா நீண்ட விளக்கம் கொடுக்கிறது எபேசியர் 5வது அதிகாரம். இந்த கொலோசியர் 3:18-19 கிறிஸ்தவ மனைவிகளும் கிறிஸ்தவ கணவர்களும் எப்படி குடும்பம் நடத்தணும்னு ஆண்டவர் பவுல் மூலமாக சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்றபடி உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். இப்ப ஒரு வார்த்தை இங்க மிஸ் பண்ணிருக்கு எல்லா காரியங்களையும். ஆனா அதுக்கு 3வது அதிகாரத்துல இருந்து வாசிச்சுட்டு வந்தா எல்லா காரியங்களிலும் அங்க சொல்லியிருக்கு. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்களுக்கு எல்லா காரியங்களிலும், எஜமானர்களே, வேலை செய்கிறவர்களே, உங்களுடைய எஜமானர்கள் எல்லா காரியங்களிலும். ஆகவே இங்க வந்து மனைவிகளே, உங்கள் புருஷருக்கு எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படியுங்க. இப்ப நீங்க ஒண்ணு கேட்கணும், ஏன் இப்படி சொல்லணும், ஏன் இப்படி சொல்லணும்? இப்ப நான் சொல்லலாம், என்னப்பா பெற்றோர்களுக்கு தான் பிள்ளைங்க கீழ்ப்படியணும், இது என்ன அது, இது கணவனுக்கு போய் நான் கீழ்ப்படிஞ்சுக்கிட்டு நான் என்ன சின்ன பிள்ளையா அப்படின்னு எல்லாம் தோணணும் இல்லையா? ஏன் கீழ்ப்படியணும்னு சொல்லணும், அதுக்கு ஆதி ஆமத்துக்கு போகணும். இப்படி சொல்றதுக்கு காரணம், ஏன் நீ இப்ப விசுவாசியாக இருந்தாலும் இயல்பிலேயே பாவ சுபாவம் உள்ள ஒரு இருதயத்தோடு பிறந்திருப்பதனாலே நீ தேவனுக்கு விரோதியாக இருந்து திருமணத்தையும் குடும்ப வாழ்க்கையும் சீரழித்த பாவத்தை செய்திருப்பதனாலே உனக்கு இயற்கையா உன் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறது உனக்கு வராது. ஆனா இப்ப நீ உண்மையாகவே ரட்சிப்பு அடைந்த விசுவாசியாக இருந்தால் நீ என்ன செய்யணும், பாவ சுபாவம் உள்ள இருதயம் இருந்த பொழுதும் அதை அடக்கி நீ என்ன செய்யணும், கிருபையின் மூலமாக உன் கணவனுக்கு எல்லா காரியத்திலும் நீ கீழ்ப்படி. இதுக்குதான் இப்படி சொல்லி. அப்ப ஆதியாகமும் தெரியாம இதை விளங்கிக்க முடியாது. இப்ப கணவன்மார்க்கு என்ன சொல்லு, புருஷர்களே, புருஷர்களேன்னா நீங்க என்னன்னு வாசிக்கணும், கணவர்களே, சரிங்களா? அவங்களுக்கு என்ன, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்க. இப்ப யாரும் கேட்பான், என்ன புதுசா சொல்றீங்க, லவ் பண்ணி தான் மேரி பண்ணி இருக்கிறேன், அன்பு கூறுன்னு பெருசா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற திருமண நாள் அப்படின்னு கேட்கலாமா இல்லையா? ஆனா அவனுக்கு புரியல, என்ன புரியல, நீ இயல்பிலேயே நீ பாவ சுபாவம் உள்ள இருதயத்தை கொண்டிருப்பதனாலே நீ அவளை என்ன செய்ய பார்ப்பாய், இயல்புல அன்பு காட்ட மாட்ட, அடக்கி வைக்க பார்ப்பாய். அப்ப நீ என்ன செய்யணும், நீ குடும்ப தலைவனாக இருக்கிற பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருப்பதனாலே நீ விசுவாசிப்பதனால் இயேசு கிறிஸ்துவை நீ அந்த தலைமை வகிக்கின்ற அந்த காரியத்தை அடக்கி ஆளுகிறவனாக இல்லாமல் உன் மனைவியை உன்னுடைய உடல் உன்னுடைய உயிர் மாதிரி நேசித்து ஆளுகிறவனாக இருக்கிற. அப்ப ஆளுகிறத நீ ஆளத்தான் வேணும், தலைமை வகிக்க வேண்டியது நீ, அவளுக்கு வாழ்க்கை கொடுத்து எல்லாம் செய்ய வேண்டியவன் நீ, அதை நீ ரொம்ப அன்போடு நீ செய்யணும். அத அவனுக்கு எப்படி புரியும், நீ ரொமான்ஸ் பண்ண காலத்துல இருந்த அன்புலப்பா அது, அதெல்லாம் விட பெருசு, இது உன் குடும்பம் நடத்துற காரியத்தோடு சம்பந்தப்பட்ட அன்பு. நீ எப்படிப்பட்ட ஒரு கணவனாக இருக்கணுங்கிறத இங்க ஆண்டவர் விளக்குறார். இப்ப இத வந்து இது நீ மனைவி நீ எப்படி கீழ்ப்படியணுங்கிறதுக்கும் நீ கணவன் நீ எப்படி உன் மனைவியை அன்பு செலுத்தணுங்கிற விளக்குறதுக்காக எபேசியர் 5வது அதிகாரத்திலிருந்து 22வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரையும் அருமையான வழக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க போய் வீட்டில் போயிட்டு இது ஒரு 15 தடவை வாசிங்க, ரொம்ப அவசியம். ஏன்னு சொன்னா இங்க நீ எப்படி நீ உன் மனை கணவன் மேல அவன் பேச்சுக்கு கீழ்ப்படிந்து வாழணும், நீ உன் மனைவி மேல எப்படி அன்பு காட்டி அவளுக்கு தலைவனாக இருக்கணும்னு விளக்கப்படுத்துறதுக்கு அந்த பவுல அப்போஸ்தலன் மூலமாக ஆண்டவர் கொடுக்கிற உதாரணம் ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிறார். தேடவே முடியாது அப்படி ஒரு உதாரணம். என்ன உதாரணம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தம் மனவாட்டியான தன்னுடைய சபை மேல எப்படி அதை நேசித்து போஷிக்கிறாருங்கிறத உதாரணமா இங்க வந்து உங்களுக்கு தெரியுமா? இயேசுடைய இயேசு சபைக்கு கணவனாக இருக்கிறார், சபை அவருக்கு மனைவியாக இருப்பதாக வேதம் சொல்லுது. அந்த மனைவி இயேசுக்கு கீழ்ப்படி, ஏன்னா அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், அவரால் முன்குறித்து ரட்சிப்பை பெற்றிருக்கிறவர்கள் அவரை எப்பொழுதும் நேசித்து அவருக்கு கீழ்ப்படிவார். அதே போல அவர் எப்படி தன்னுடைய மனைவியாகிய சபையை போஷித்து கவனத்தோடு அன்பு காட்டுகிறாருங்கிறத இங்க அருமையா சொல்லுது. எந்த விதமான குறைபாடும் இல்லாம முடியுமா? எந்த விதமான குறைபாடும் இல்லாமல், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், பரிசுத்தமும் பிழையற்றதுமான சபையாக 27வது வசனம். இந்த மாதிரியெல்லாம் அதை தன்னுடைய சத்தியத்தினாலே அதை சுத்திகரித்து எந்த விதமான குறையும் இல்லாத அளவுக்கு அன்பு காட்டி போஷித்து தேவையானதெல்லாம் அதுக்கு செய்து சகலவிதமான சபையினுடைய எதிரிகளில் இருந்தெல்லாம் அதுக்கு வெற்றி கொடுத்து காலையிலிருந்து ராவு வரையும் அதே சிந்தனையாக இருந்து அருமையாக போஷித்து வழி நடத்தி தன் அன்பை அந்த சபை மேல காட்டுகிறார்னு வேதம், ஆண்டவர் எப்படி சபையை நேசிக்கிறார்னு காட்டு. அதை ஆழமா சிந்திச்சு நம்ம பார்க்கிற பொழுது எந்த ஒரு உண்மையான சுவாச கணவனும் கண்ணீர் விடுவான். ஏன்னா ஆண்டவரோட உன்னால போட்டி போட்டு உன் மனைவியை நீ நேசிக்க முடியுமா? முடியாது. ஆண்டவர் எப்படி நேசிக்கிறார் சபையங்கிறத ஒரு இலக்கணமா கொடுத்திருக்கிறாரு. நான் எப்படி செய்ய போறேங்கிற அவர்கிட்ட கெஞ்சி ஜெபிப்பானா இல்லையா? உண்மையானவன் எப்படி செய்வான்? எவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு உதாரணம் ஆண்டவர் இப்ப செய்து கொண்டு வருகிற ஒரு காரியம். இது வெறும் கதை இல்லை, வெறும் உதாரணம் இல்லை. அவர் அந்த விதமாக நிதர்சனமாக உண்மையாக தன்னுடைய சபையை நேசித்து போஷித்து வருகிறாரு. அவர் சபையை ஆள்றாரா இல்லையா? அவர் தான் ராஜா, அவர் சபையை ஆளுகிறார். அவர் ஆளுகிறத வேற யாருக்கும் கொடுக்கறது இல்லை. வேற யாரும் தான் சபையை ஆள விட மாட்டார். ஏன் தன் மனவாட்டிக்கு வேற யாரும் தலைவனா இருக்க முடியாது, என் மனைவிக்கு வேற எவனும் ராஜாவா இருக்க முடியாது. ஆனா அந்த ஆளுகிறத அன்போடு ஆளுகிறாரே, அது ஆளுகிறவனுடைய வேலை தேவையானதெல்லாம் கொடுக்கிறது, நிறைவேற்றி வைக்கிறது, போஷிக்கிறது. அது மட்டும் இல்ல, எந்த விதமான குறையும் இல்லாம பார்த்துக்கிறது. நம்ம நாட்டு ஆளுறாங்களா, நம்மளை பஞ்சத்துல போடுறதுதான் வேலை. தண்ணி குடிக்கிற கொடுக்க மாட்டாங்க, வெளிச்சத்துக்கு மின்சாரத்திலையும் கை வச்சிருவாங்க, பயிர் ஒண்ணும் விளையாது, சாப்பாட்டுக்கும் பஞ்சம். இலவசமா எதுவும் கொடுத்தான்னா புழுதான் நிறைய இருக்கு. மனுஷன் ஆள்றது அப்படிதான் இருக்கு. ஆண்டவர் ஆள்னா எப்படி இருக்கும் தெரியுமா? அவர் சபை அழியாது. அவர் வருகிற பொழுது என்னுடைய சபையை என்னோடு கொண்டு போவதற்காக வருகிறேன்னு சொல்லியிருக்கிறார். அது அழிக்கவே முடியாது. பிசாசாலே நான் என் சபையை கட்டுவேன். மத்தேயு 16வது அதிகாரம். பிசாசாலும் அதை மேற்கொள்ள முடியாது சொல்லியிருக்கிறாரா இல்லையா? அதனாலதான் பரலோகத்தின் திறவுகோள்களை சபைக்கு கொடுக்கிறேன். என்னது? நீ அதிகாரத்தோடு வேற எந்த விதமான ஒரு அதிகாரம் யாருக்கும் இல்லாததை உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். தங்கத்துல சாவி செஞ்சு ஷோ காட்டுறதுக்கு இல்ல அந்த திறவுகோல். அந்த திறவுகோலுங்கிறது அதிகாரத்தை குறிக்கின்ற ஒரு அடையாளம். நாம சாவி செஞ்சு வச்சுக்கிட்டு அலையிறதுக்கு இல்ல, நல்லா தெரிஞ்சு. அது சபை மத்த எல்லா ராஜாவை விட, இந்த உலகத்துல இருக்கிற அமெரிக்க ஜனாதிபதியை விட, இந்த நாட்டு கவர்மெண்ட்ஸ விட பெரிய அதிகாரம் உண்டு இந்த சபை. பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கலாம், ஆனா அதுக்கு தலைவனா இருக்கிறது யாரு? ராஜாவாகிய இயேசு. அதனாலதான் நீங்க கட்ட அவிழ்க்கிறவர்களை நான் அங்கீகரிப்பேன். சபையாக வேத அடிப்படையில சபை நீக்கம் செய்கிறவர்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுது. வேத அடிப்படையில உண்மையான ரட்சிப்பு இருந்து நீங்க ஞானஸ்நானம் எடுத்தால் அதை நான் அங்கீகரிக்கிறேன். இதுதான் அந்த அதிகாரம். சபை அமைத்து அது ஒழுங்கா நடக்கிறதுக்கான அதிகாரத்தை கொடுக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் கொடுக்கும். தேவன் அந்த விதமாக தன் சபையை, தன் மனவாட்டியை நேசித்து அதை ஆண்டு கொண்டு வருகிறார், அன்போடு ஆளுகிறார். ஆளுகையை யாருக்கும் கொடுத்துடல, அவர் தான் செய்கிறார். அதை அன்போடு போசித்து ஆளுகிறார். இப்ப இதுதான் பாவத்தால கணவன் மனைவி இழந்து போய் நிற்கிறான், ஆணும் பெண்ணும் இழந்து போயிருக்கிறான். என்ன செஞ்சிருக்கு பாவம்? நீ ஒழுங்கா குடும்பம் நடத்த முடியாத மாதிரி ஆக்கியிருக்கு. இப்ப நீங்க கேட்கலாம் ஒரு கேள்வி, என்ன கேள்வி தெரியுமா? பாவத்துல இவ்வளவு மோசமா நம்மளை சீரழிச்சுக்கிட்டு ஒழுங்கா திருமணமும் குடும்ப வாழ்க்கையும் இல்லாம இருக்கிறோமே, அப்படி இருக்கிற நிலையில ஆண்டவர் ஏன் தொடர்ந்து திருமணத்தை அனுபவிச்சார்? ஏன் நீங்க கேட்கல? நானே கேட்க வேண்டியதா இருக்கா இல்லையா? கேட்டிருக்க. அப்படின்னா உலக மக்கள் அவிசுவாசிகளும் தொடர்ந்து திருமணம் செய்யும்படி ஆண்டவர் விடுறாரா இல்லையா? அவன் பாவத்துல இருந்து திருமணத்தால ஒழுங்கா வாழ முடியாது, ஒழுங்கா குடும்பம் நடத்த முடியாது. இவன் என்ன செய்வான்? அவனை அடக்க பார்ப்பான். அவன் என்ன செய்வான்? இவளை நசுக்க பார்ப்பான். அப்படின்னா திருமணம் ஏன் செய்ய வச்சிருக்கிறாரு? காரணம் இருக்கு. அன்னைக்கே பாவம் செஞ்சிட்டாங்கன்னு திருமணத்தை ஆண்டவர் இல்லாமாக்கி இருந்தா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? பாவம் ரொம்ப மோசமா போயிருக்கும், ரொம்ப மோசமா போயிருக்கு. திருமணமே இல்லைன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. திருமணம் இருக்கிறதுனாலதான் பாவம் கண்ட்ரோல் பண்ணப்படும். அதாவது உனக்கு எல்லா ஆசையையும் நீ உன் திருமணத்தின் மூலமாக உன் சொந்த மனைவியோடு அதை அனுபவித்துக்கோள், அவளும் அப்படி செய்ய. அது அவிசுவாசிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இல்லைன்னா என்ன செய்வாங்க? இன்னைக்கு கல்யாணம் பண்ணுவான், நாளைக்கு வேணான்ட்டு இன்னொருத்தியோட ஆரம்பிச்சிருவான். அதனால ஒரு 30 நாள்ல 30 பொண்டாட்டி 30 ஹஸ்பண்ட் திருமணம் எல்லாம் போயிடும். அதனாலதான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? திருமணத்தை தொடர வச்சு எல்லா அவிசுவாசிகளா இருந்தாலும் எல்லா நாடுகளையும் சட்ட ரீதியா திருமணம் செய்யணும்னு பணி வச்சிருக்கா இல்லையா? ஏன் இந்த கொடூரமான பாவியாகிய மனுஷன் பாவத்தை தொடர்ந்து மோசமாக்கி விடாதபடி அதை என்ன செய்யுது? கண்ட்ரோல் பண்றது. அதுக்காக தான் திருமணம் தொடருது. ஆனா திருமணத்தை அனுமதித்து இருக்கிறதுனால பாவத்துக்கு விடுதலை வந்துடாது. திரும் பாவத்துக்கும் விடுதலை வந்து, திருமணத்துக்கும் விடுதலை வந்து, குடும்பத்துக்கும் விடுதலை வந்து, பிள்ளை வளர்ப்புக்கும் விடுதலை வருதுன்னா ஒரு பெரிய காரியம் நடக்கணும். இப்ப இங்க சொல்லி இருக்கிற மாதிரி கணவனும் மனைவியும் வாழணும்னா ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும். மகுடம் ஊதி அந்த அற்புதம் நடக்காது. என்ன அற்புதம் நடக்கணும்? பாவியாக இருக்கிற மனுஷன் ரட்சிக்கப்படணும். பாவியாக இருக்கிற மனுஷனுடைய பாவம் போக்கப்படணும். அவனுக்கு அதுல இருந்து விடுதலை வேணும். பாவ சுபாவத்துல பாவத்தை மட்டுமே நினைச்சு பாவத்தை மட்டுமே செய்யக்கூடியதாக, பாவத்தையே நாடி ஓடக்கூடியதாக இருக்கிற இருதயத்துக்கு அதை செய்யாம இருக்கிற அளவுக்கு மாற்றம் தேவை. மனுஷனால முடியுமா? என்னென்னமோ மெஷின் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு அவங்களாவது ஒரு மெஷினை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு திருமணம் செய்யற வயசுல இருக்கிற விசுவாசிக்கெல்லாம் அது தெரியுதா? எவப்பா திருமணம் அதை பத்தி யோசிக்கிறியான்னு 25 வயசை பார்த்து கேட்டா அப்பா யோசிப்பாருங்க. தேவையா உனக்கு திருமணம்? ஏன் அந்த நிலைமையில தான் வளர்த்து விட்டு இருக்கிறோம். அவனுக்கு ஷர்ட் போடுறதுக்கு கூட அப்பா வேணும், சாப்பிடுறது கூட அம்மாவுக்கு தான் தெரியும் என்ன சாப்பிடணும். அப்ப 20-25 வயசுக்கும் இன்னைக்கு அப்படி வளர்த்து விட்டது. எப்படி ஒரு பெண்ணுக்கு தலைவனாக இருந்து வழிகாட்டப்பாச்சு பாருங்க, ரொம்ப மோசம். ஏ நம்ம சமுதாயம் அவ்வளவு மோசமா இருக்கு. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கல்யாணம் பண்ணும். ஏன் கல்யாணம் பண்ணும்? உடம்பு கெட்டு போயிடக்கூடாது. நான் ஒழுங்கா ஒருத்தியோட வாழணும், பாவம் செய்யாம. இவ்வளவுதான். இன்னும் இருக்குது. என்னது? சாகிறதுக்கு முந்தைய அம்மாவும் அப்பாவும் பேரன் பேத்திய பார்த்தமா. அப்ப இந்த மாதிரி உலகத்து ஆசைகள் நிறைவேறதுக்காக கல்யாணம். ஊர்ல இருக்கிறவங்களும் எனக்கு சீக்குன்னு சொல்லிடக்கூடாது, வேலனையே கட்டிடணும். விசுவாசி இப்படி பார்க்க மாட்டான். இந்த பாவத்துல இருக்கிற சடங்கு சம்பிரதாயம் பண்பாடுன்னு சொல்லி நம்மோட வந்திருக்கிற பாவத்துல தொடருகிற பொழுது இது நடக்கும். ஆண்டவருக்கு இது பிரியமா இருக்குமா சொல்லுங்க பாப்போம். ஏங்க இப்படி எல்லாம் ஒழுங்கா வேதத்தை சொல்றபடி சொல்லாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு எத்தனை ஆயிரம் அல்லேலூயா போட்டாலும் போகுமா மேல? நாம தான் கேட்டு ஒண்ணுமே போகாது. எப்படி போகும்? ஏ, அந்த ஆண்டவர் அறப்பரிசுத்தரா இருந்தா ஏமாத்தலாம். அவர் முழு பரிசுத்தர். அசுத்தம் கூட அவர் கிட்டவே இல்லை. அவர் நீதியானவர். அநீதிங்கிறது அவர்கிட்ட இல்லவே இல்லை. உண்மையானவர்களுடைய ஜபத்தை மட்டும் கேட்கிறவர். உண்மையான ஆராதைக்கு மட்டுமே செவி கொடுக்கிறவர். அவர் சொல்லி இருக்கிறார், ஏழு சபைகளை பார்த்து வெளிப்படுத்துறது. உலகத்துல இருக்கிற சபைகளுக்கெல்லாம் அது உதாரணமா இருக்கு. உன் மேல ஒரு இந்த குறைய நான் பாக்குறேன். எல்லா நன்மை இருந்தாலும் இந்த குறை இருக்கு. அதை நீ நீக்கி கொள்ளாத வரைக்கும் நீ சபையா இருக்க விட மாட்டேன். உன் விளக்கு தண்டத்தை எடுத்துருவேன்னு சொன்ன என்ன தெரியுமா? நீ இருக்கிற இடத்துல புல்லு கூட முளைக்க விட மாட்டேன். இயேசு சபைகளின் மத்தியில் நடமாடி கொண்டிருக்கிற இயேசு சபையை பார்த்து சொல்ற வசனம். அப்ப நம்ம எப்படி குடும்பத்தை ஒழுங்கா வச்சுக்காம, பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்காம, விசுவாச வாழ்க்கை இல்லாம எவ்வளவு அல்லேலூயா படி திருவிருந்து குடி குடின்னு குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? பாவமா இல்லையா? ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பாரா? எப்படிங்க ஆசீர்வதிப்பாரு? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்ப நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? நம்ம இருதயங்களை நம்ம யோசிச்சு பாரு. தாழ்மை வேணும். விசுவாசின்னா என்ன தெரியுமா? அவனுக்கு தாழ்மை. அவிசுவாசிக்குத்தான் கொடூரமான இருதயம் இருக்கும். நாகமான பார்த்திருக்கீங்களா பழைய ஏற்பாட்டுல? சேரிய நாட்டு தேசத்தின் பெரிய படைத்தலைவன். அவனுக்கு என்ன இருந்துச்சு? குஷ்டரோகம் இருந்துச்சு. இந்த குஷ்டரோகம் போகணும். ஒருத்தராலையும் போக்க முடியல. எல்லா வசதி பணம் அந்தஸ்து ராஜாவுக்கு ரெண்டு படி. இரண்டாவது படி இஸ்ரவேலையும் ஆண்டுகிற நாட்டினுடைய படைத்தலைவன். ஆனா குஷ்டரோகத்தை போக முடியலையே. செத்துக்கிட்டே இருக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமா. ஒரு சின்ன பெண் இஸ்ரவேல்ல இருந்து போனவ சொல்லுகிறான், ஐயா எங்க நாட்டு தீர்க்கதரிசி கிட்ட போங்க, சோகம் கிடைக்கும். உண்மையிலேயே அது தைரியசாலியான பெண். நம்பி சொன்னா எங்க நாடுன்னு சொன்னாலே அங்க சீரியர்களுக்கு பொறுக்காது. அடிமை நாட்டுல இருந்து வந்துட்டு இது சொல்றியா எனக்கு அட்வைஸ்? தைரியமா சொன்ன. அவன் வைஃப் வந்து அதை கேட்டு போயிட்டு நாகமானுக்கு சொல்லி, நாகமான் ராஜாவுக்கு சொல்லி, ஏன் குஷ்டரோகம் கொள்ளுதே, சாகுற நிலையில கிடக்குற எவன் பணக்காரன் கூட கொஞ்சம் எதையும் கொடுத்தா வாங்கிக்குவான். அதனால சரிதான், பிடிக்காட்டியும் கூட போய்தான் பாப்பமேன்ட்டு போனாலும் கூட அவன் எங்க நாகமான் போன பொழுதும் திமிரோட தான் போறான். தாழ்மை இல்ல. ஏன் அடிமன் நாட்டுக்கு போறோம்? நான் எவ்வளவு பெரியவன் தெரியக்கூடாது. அதுக்காக பெரிய தார தப்பட்டையெல்லாம் அடிச்சு ஒரு பெரிய படையோட கோடிக்கணக்கான செல்வத்தை எல்லாம் கொண்டு போறாங்க. நம்ம ஆளுங்க அப்படித்தானே, கோயிலுக்கு தான் சாமி கும்பிட போவாங்க. ஆனா அந்தஸ்து பார்ப்பாங்க அதுல. அதனால என்ன செய்வாங்க? அதுக்கேத்த மாதிரி தான் பூசை தட்டு இருக்கும். திமுறா இல்லையா? தாழ்மை இருக்காதே. நம்ம கோயில்ல கூட அப்படி வந்துடுறது. என்னது அவர் அந்தஸ்து இருக்குன்னா அவருக்கு தான் முதல்ல சீட்லாம் ஒழுங்கா போட்டோம். சில பேர் இங்க வந்து உட்காந்துருவாங்க. உங்களை சொல்ல பாக்கூடாது. ரொம்ப திமிரோட போறான். போய் எலிசா தீர்க்கதரிசி வாசப்படியில நிக்கிறான். எலிசாவுடைய வேலைக்காரன் வர்றான். நாகமானுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்தது. ஏன்? நான் யாரு, எப்படிப்பட்டவன், கொஞ்சமாவது இந்த தீர்க்கதரிசிக்கு தெரியுமா? நான் வாரதுக்கு முந்து என்ன செஞ்சிருக்கேன், ஊர் எல்லையிலேயே வரவேற்பு கோஷ்டி இருந்திருக்கேன். இப்ப நீங்க வர்றதுக்கு முந்தைய நீ என்ன செஞ்சிருக்கும், வீட்டுல இருந்து வெளியே வந்து என் காலில் விழுறதுக்கு ரெடியா இருந்திருக்க, அவன் பாட்டுக்கு அசையாம உள்ளுக்கு உட்கார்ந்து இருக்க, வேலைக்காரனுகிட்ட அனுப்புற, என்ன உள்ளுக்கு வர சொல் அப்படின்ட்டு என் கோபம் தாங்க முடியாம எது அவன் வந்தானே பல்லக்கு அதுல இருந்து இறங்கி என்ன செய்யறன்னு தெரியாம நடக்க ஆரம்பிச்சான். அதுவும் என்ன சொன்னா, எலிசா இறங்கியும் வந்த பார்க்கவும் இல்ல ஒன்னும் இல்ல, அவங்கிட்ட சொல்லு அந்த யோதானில் போய் ஏழு தரம் குளிக்க சொல்லு, மூலிகை எலும்பு. அது இன்னும் கோபம், ஏன்னா எங்க ஊர்ல ஆறே இல்ல, எவ்வளவு அழகா கட்டி வச்சிருக்கிறோம். இந்த ஊர்ல அடிமை நாட்டுல வந்து இந்த மஞ்ச கலரா ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த அழுக்கு தண்டியில இங்க அடிமையா இருக்கிற இவங்க எல்லாம் பாக்குறதுக்கு அதுல கோவனத்தோட ஏழு தடவை எழும்பணும். அப்ப இவன் என்ன தீர்மானிச்சுட்டான், இவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு, அதனால என்ன இன்னைக்கு எல்லாரும் முன்னதான் அசிங்கப்படுத்துறதுக்கு தான் திட்டம் போட்டிருக்கிறான்னு ரொம்ப கோபத்தோட போறான். பாவத்தை தனால மாத்திக்க முடியுமா, முடியாது. பாவத்தை பாக்குறமா இல்லையா, அது பாவத்தை தான் செய்ய, நல்லது சொன்னாலும் அதை பாவமா தான் பார்க்கும். ஆமா, கூட யாராவது ஆண்டவர் தெரியாம இருந்தவங்க இருந்தா கேப்பீங்க, பாதி நல்லா இருக்குங்க, ஆனா என்ன செஞ்சது உங்க இருதயம் அதுக்கு ஆண்டவர் பேச கேட்கறதுக்கு இடம் கிடையாது. ஆண்டவரா செய்யணும், கிருப செய்யணும். என்ன நடந்துச்சு, இப்படி நாம போறத அவனுடைய வேலைக்காரங்க படையோட வந்திருக்கிறாங்களே, அவங்க ரெண்டு பேருக்கு கொஞ்சம் தைரியம் வந்து கொஞ்சம் ஓடி குடுக்குடின்னு ஓடி போய், ஐயா கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு. இப்ப நாகமானுக்கு எங்க பொறுத்திருப்பான், கோபம் சும்மா துடிக்குது, வாழை எடுத்து ஒரு நாலு பேரை வெட்டி போட்டாதான் அடங்கும். ஆனா அவனுக்கு ஒரு பக்கம் அதுவும் யோசனை, நம்ம குஷ்டரோகத்துல வேலை செத்துக்கிட்டு இருக்கிறோம், என்னமா அது மோசமா போயிருச்சுன்னா அப்படின்னு கோபத்துல அவனுக்கு எல்லாம் வெறியில இருக்கிறான். அவன் சொல்லான், ஐயா கொஞ்சம் கேளுங்கயா. அப்ப நாகமான அரமனசோட கேக்குறான், இவங்க சொல்றாங்க நம்ம ஆளுங்க அப்படின்ட்டு கேக்குறான். என்ன சொல்றான், ஐயா வந்தாலும் வரல தப்புதான், வந்தாலும் ஏதாவது பெருசா செய்ய சொல்லி இருந்தா செஞ்சிருப்பீங்களா இல்லையா, என்ன பெருசா. நாகமா என்ன யோசிச்சான், இவன் வருவான் இறங்கி ரெடியா இருப்பான், காலில் விருந்து பணிவிடை எல்லாம் வாங்கிக்குவான், பிற எலும்புன உடனே எல்லாம் பாக்குற மாதிரி அல்லேலூயா அப்படி இப்படின்னு கரபுரன்னு என்னத்தையாவது சொல்லி ஏன் உடம்புல எல்லாம் கைய வச்சு ஓடிப்போ அப்படி இப்படின்னு ஏதாவது செஞ்சு இன்னைக்கெல்லாம் டிராமா பண்ணுவாங்க இல்லையா, அப்படி எல்லாம் செஞ்சிருந்தா அது பிடிச்சிருந்து நம்ம ஸ்டேட்டஸுக்கு அது சரியா. அதெல்லாம் ஒண்ணுமே செய்யலையே. அப்ப அவர் பெருசா ஏதாவது செஞ்சிருந்தா நீங்க பேசாம தானே இருந்திருப்பீங்க. ஆமா, இப்ப என்ன தவறி போச்சு, உங்க நோய் போகணும் அதானே பெருசு, அதுல போயிட்டு குழின்னு ஏழு தடவை முழுக்கு போட சொல்லிட்டான், செஞ்சிட்டா என்ன, பெருசா சொன்னா செஞ்சிருப்பீங்க, சரி சின்னதா ஒண்ணு சொல்லிட்டான் செஞ்சுட்டு தான் போயிருவோமே, நோய் போறது தானே தனக்கு முக்கியம். பாருங்க இப்ப இதுக்கு இணங்கிறதுக்கு பாவ சுபாவத்துல இருக்கிற இருதயம் இடம் கொடுக்க, இங்கதான் மறுபுறப்பு தேவையா இருக்கு, இங்கதான் பரிசுத்தாவி தேவையா இருக்கு. ஏன், உனக்கு அகங்காரம் பிடிச்சவன் இருதயத்தை இந்த சின்ன விஷயத்துக்கு இணங்க வைக்கிற காரியத்தை ஆண்டவர் தான் செய்யறான். அதனாலதான் தாழ்மையா நம்ம வந்துட்டோம்னா அது அவரு போட்ட கிருபையில தான் நமக்கு தாழ்மை வருது, நமக்குள்ள இருந்து தாழ்மை வராது, ஒரு நாளும் வராது. அந்த ஆண்டவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டதுனால அவன் என்ன செய்கிறான், சரின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஊருக்காரங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது, உடம்பெல்லாம் குடுப்ப கழட்டி வைக்கிறான், மார்பில் போட்டிருக்க கச்சையெல்லாம் எடுத்து வைக்கிறான், வாழெல்லாம் எடுத்து வைக்கிறான். அவன் இறங்குறான் அந்த அழுக்கு தண்ணியில, இறங்கி மார்பளவு தண்ணியில போயிருந்து அவன் முழுக்கு போடுகிறான். ஒரு முழுக்கு போட்டுட்டு சரி போன்ட்டு போயிருந்தா போகுமா குஷ்டரோகம், ரெண்டுல போகுமா, மூணுல போகுமா, ஆறுல போகுமா, ஆறு அரை முழுக்குல போகுமா, போகாது. தாழ்மைன்னா அது உண்மையான தாழ்மையா இருக்கணும். ஏழு தடவை தாமையோடு அவன் முழுகி எழுந்த பொழுது அவன் குஷ்டரோகம் அன்றோடு போய்விட்டான். இப்ப எல்லாம் இதையோட கதையை நிப்பாட்டிடுவாங்க. இப்ப அவனுக்கு போனது குஷ்டரோகம் மட்டும் இல்ல, குஷ்டரோகம் போறதுக்காக அந்த கதை சொன்னதும் இல்லை. அவன் என்ன செய்யறான் அதுக்கு பிறகு, இவன் ஏறி எலிசா வீட்டு வாசப்படியில ஏறி அவன் வீட்டு உள்ளுக்கு போய் எலிசா முன்னுக்கு பணிவிட செய்கிறான், பணிந்து நிற்கிறான். ஐயா தீர்க்கதரிசியே, இன்றைக்கு நான் அறிந்து கொண்டேன், இஸ்ரவேலின் தேவன்தான் இந்த உலகத்தின் தேவன், எனக்கு வேறு தேவர்கள் இல்லை. அதுதான் அவன் தாழ்மையை கொடுத்து அவனுக்கு அன்னைக்கு விசுவாசம் வந்தது, பாவம் போனது. தாழ்மை, உண்மையான விசுவாசம் தாழ்மை இருக்கிற பொழுதுதான் திருமணம் திருமணமா இருக்கும், குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையா இருக்கும், கணவன் கணவனா மனைவி மனைவியா இருக்க முடியும். பிள்ளை வளர்ப்ப கூட கர்த்தருக்கு பயந்து அவருடைய மகிமைக்காக ஒழுங்கா செய்வி. உண்மையான விசுவாசம் இல்லாட்டி உங்களால முடியவே முடியாது இந்த வாழ்க்கையை வாழ்ற. பாவத்துல ஆதாம் இழந்து போனத பாவி விடுதலையாகிற பொழுது கிருபையினால மீட்டுக் கொள்ளுகிறான். பாவத்துல ஆதாம் ஏதேனில் இழந்து போன திரும்பமும் திருமணமும் குடும்ப வாழ்க்கைக்கும் மீட்பு எதன் மூலம் வருகிறது? கிருபையின் மூலமாக, இயேசுவின் மூலமாக வருகிறது. ஆகவே விசுவாசிகளாக இருக்கிற நீங்க என்ன செய்யும், நீங்க உண்மையான விசுவாசிகளான்னு யோசிச்சுப்பா. இதுவரையும் விசுவாசிகளா இருந்தும் நீங்க பாவம் செய்திருந்தா, குடும்ப வாழ்க்கை மோசமா இருந்திருந்தா, திருமணத்தையும் குடும்பத்தையும் பத்தி உலக எண்ணங்களை கொண்டிருந்தா, இன்னைக்கே முடிவு கட்டுங்க. உங்க அல்லேலூயா எல்லாம் உண்மையான அல்லேலூயாவா இருக்கணும்னா உங்க பாவங்களுக்கு முடிவு கட்டுங்க. ஆண்டவர் மன்னிக்கிறவரா இருக்கிறார். என்னைக்கு தாழ்மையோடு ஆண்டவர்கிட்ட வருகிறோமோ அவர் நமக்கு சமீபகமாக இருக்கிறார். அவர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். கணவன் கணவனா இருக்கிற நீ கண்ணீரோட ஜெபி, ஜபத்தால மட்டும் உன் பாவம் போகாது. உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முயற்சி செய், வேதத்தை வாசி, உன்னுடைய தப்பான வழிகளை மாற்றிக்கொள். அதே போல மனைவியாக இருக்கிறவர் நீ உன் தப்பான வழிகளை மாற்றிக்கொள். ஆண்டவருடைய கிருபை உனக்கு இருந்திருந்தால் நீ உன் வாழ்க்கையை உன் சிந்தனைகளை உன்னுடைய எண்ணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளணும். நம்ம பாவத்தை நம்ம தான் போய்க்கணும், ஆண்டவர் போக மாட்டோம். கிருபையை அடைஞ்சி இருக்கிறவங்க நீங்க பாவத்தை அழிக்கணும். சரீரத்துல உங்க எண்ணங்கள்ல பாவம் இருக்கக்கூடாது, உங்க செயல்கள்ல பாவம் இருக்கக்கூடாது, அதை நீங்க அழிக்கணும். அதனாலதான் சரீரத்தின் அவயவங்களை அழித்து போடுங்கள்னு வேதம் சொல்லுகிறது, ரோமர்லையும் கொலோசையர்லையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க இருதயம் பாவ சுபாவத்துல இன்னமும் இருக்கா இல்லையா? ஆகவே கிருபையினால கெட்ட எண்ணங்களை எல்லாம் ஆக்குங்க. கெட்ட செயல்கள் செய்ய கால் போகாம பார்த்து, அப்ப நீங்க என்ன செய்யணும்? வேதத்தை சொல்லுகிறபடி வாசித்து கிருபையின் உதவியோடு தேவன் சொல்லுவதை செய்ய பாருங்கள். அப்படி செய்கிற பொழுதுதான் உங்க குடும்ப வாழ்க்கை ஒழுங்க செய்வீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு பேசி இருந்தா கல்யாணம் ஆனவங்களும் கல்யாணம் ஆகாதவங்களும் யோசிச்சு பார்க்கணும். உண்மையான விசுவாசிகளாக இருந்தா வேதத்தை வாசி, ஆதியாகமோ எபேசியர் கொலோசியர் எல்லாம் வாசிச்சு, நான் எப்படி ஆணாக உண்மையான விசுவாசியாக ஆணாக ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கிற விதத்துல என்ன தயாராக்கிக்கணும்னு நீங்க பார்க்கணும். அதே போல பெண்களா இருக்கிறவங்க நீங்க உலக இச்சையில அழிந்து போய்விடாம உண்மையால ஒரு கிறிஸ்தவ பெண்ணாக ஒழுங்காக ஒரு கணவனுக்கு பணிந்து தாழ்மையோடு சேர்ந்து வாழ்வதற்கு உங்களை தயார் செய்து கொள்ளும். பெற்றோர்கள், விசுவாசிகளான பெற்றோர்கள், உங்க பிள்ளைகளை இதுல வழி நடத்தும். நம்ம சீரழிந்து போன தமிழ் பண்பாடு கலாச்சாரம் பார்க்கிற மாதிரி திருமணத்தை பார்க்க கூடாது. ஆண்டவர் மீட்பை கொடுத்திருக்கிறார் கிருபையின் மூலமாக. அதை நம்ம என்ன செய்யணும்? எங்க வாழ்க்கையில பார்க்கும்படியா வாழும். நீங்க இப்படி எல்லாம் சிந்திச்சு செயல்பட்டா எந்த அளவுக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க வாழ்க்கையிலும் உங்க மத்தியிலும் இருக்கும் தெரியுமா? என்ன அருமையான கணவனாக, அருமையான மனைவியாக, அருமையான பெற்றோராக, ஒழுங்க பிள்ளைகள் பிறந்து வளர்றதுக்கேற்ற மாதிரி நம்ம குடும்பத்தை வச்சிருக்கணுமா இல்லையா? எவ்வளவு பெரிய பொறுப்பு தெரியுமா பிள்ளை பெறதும் பிள்ளை வளர்க்கறதும். அப்ப விசுவாசிகள் நீங்க அந்த அளவுக்கு உங்களை தயாரிச்சுக்கிட்ட இல்லாட்டி எப்படி அந்த பிள்ளைகளை கர்த்தருக்காக நீங்க வளர்க்க போறீங்க? நம்ம பேர் எல்லாம் ஜெபத்திலேயே கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் நினைக்கிறேன். தப்பு. ஜெபம் பண்றது எதுக்கு தெரியுமா? ஆண்டவரோட பேசுறது. வேதவாசம் எதுக்கு, வேத வாசிக்கணும் எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் பேசுறத கேட்கறது. ஏன்னா இதுக்கு வெளியில இருந்து ஆண்டவர் பேசுறது இல்ல, வேதத்தின் மூலமாக பேசுறார். அவர் பேசுறத கேட்கணும், அவரோட நம்ம பேசணும். இதுக்குதான் ஜெபமும் வேத வாசம். பரிசுத்த வாழ்க்கை இது ரெண்டு மூலமா தான் நம்ம வாழ முடியும். ஆண்டவர் பேச்ச கேளுங்க, கேட்டு திருந்துங்க. கர்த்தர் உங்களோட பேசணும். சின்ன பிள்ளைங்களுக்கும் தான் சொல்றேன், கர்த்தர் பேசுறத கேட்கணும். சின்ன வயசுலயே ரட்சிப்பு அடைய பார்க்கணும். இப்ப விளையாடிக்கிட்டு இருந்தா பிறகு சிரிக்க வேண்டிய நேரம். சின்ன வயசுலயே திருந்தின அந்த இஸ்ரவேல இருந்து போன ஒரு சின்ன பெண்ணால தானே நாகமானுக்கு சுவிசேஷம் போச்சு. அப்ப சின்ன வயசுல ரட்சிப்பு அடைஞ்சா வாழ்க்கை நல்லா இருக்குமா இல்லையா? பின்ன எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். பெரியவர்களே, வாலிபர்களா இருக்கிறவங்களே, சின்ன பிள்ளைகளே, நீங்க எல்லாம் ஆண்டவர் பேச்ச கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் பேச்ச கேட்கிற தாழ்மையோடு வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளி வைப்பதில்லையே. திருமணம் எப்படி இருந்துச்சு, திருமணம் எப்படி பாவத்தால சீரழிஞ்சு போச்சு, அதுக்கு மீட்பு எப்படி வருகிறது இயேசு மூலமான்னு பார்த்திருக்கிறோமா இல்லையா? தேவன் தன்னுடைய வார்த்தைகளை உங்க இருதயங்களை பதியும்படியாக ஆசீர்வதிக்கட்டும். உங்க வாழ்க்கையையும் மாற்றட்டும். இப்ப ஜெபம் பண்ணுவோம்.